அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 11 திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில். மன்னார் மாவட்டத்தில் 147,000 பேர் வரை காணாமல் போயிருப்பதாக கூறப்பட்டாலும் இதுபற்றி விசாரிப்பதற்கான ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு அங்கிருந்து 312 முறைப்பாடுகளை கிடைத்திருப்பதாக அந்த ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்திருப்பது குறித்த செய்திகள். இலங்கை ஜனாதிபதியின் காணாமல் போனோர் நிலை குறித்த விசாரணை கமிஷனில் நியமிக்கப்பட்டிருக்கும் இந்திய மனித உரிமை ஆர்வலர் அவதாஷ் கௌஷலின் பிரத்யேக செவ்வி.
I got this telephone call from about 15 days back from the president.
தமிழகத்தின் தடுப்பு காவல் சட்டமான குண்டர் தடுப்பு சட்டத்தில் பெரும் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கும் தமிழக அரசின் முடிவு குறித்த செய்திகள், நிறைவாக விளையாட்டரங்கம் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்சாமி.
ஈராக்கின் தற்பொழுதைய பிரதமர் நூரி அல் மலிகியை புறந்தள்ளி வேறு ஒருவரை நாடாளுமன்றத்தில் உள்ள முக்கிய ஷியா அரசியல் கட்சிகள் பிரதமராக பரிந்துரை செய்துள்ள நிலையில் அவரை அரசு அமைக்குமாறு அதிபர் அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுத்துள்ளார்.
Prime Minister Maliki did gain the most personal votes on one hand. On the other hand, it seems that he doesn't have the majority to form.
மூன்றாவது முறையாக பிரதமர் பதவிக்கு நூரி அல் மலிகி தன்னை முன் நிறுத்தியிருந்தார் என்பது தெளிவாக இருந்தும் அவரை புறந்தள்ளி வேறொருவர் பிரதமர் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். பிரதமர் பதவிக்கு இப்பொழுது முன்னிறுத்தப்பட்டுள்ள தற்போதைய துணை சபாநாயகர் ஹைதர் அல் அபாடி தீவிரவாத குழுவான இஸ்லாமிய தேசத்திற்கு எதிராக அனைத்து ஈராக்கியர்களும் ஒன்று திரள வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார்.
இஸ்லாமிய அரசு எனப்படும் ஐஎஸ் ஆயுதாரிகளை எதிர்த்து போராடி வருகின்ற குர்திஷ் படைகளுக்கு அவசரமாக தேவைப்படுகின்ற ஆயுதங்களை அனுப்ப தொடங்கியிருப்பதாக அமெரிக்கா கூறுகின்றது. மேலும் ஆயுதங்களையும் வெடிகுண்டுகளையும் வழங்குவதற்காக ஈராக்கிய அரசாங்கத்துடன் இணைந்து நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை பேச்சாளர் மாரி ஹாஃப் கூறினார். இதனிடையே வடக்கு ஈராக்கில் இருக்கின்ற குர்திஷ் பிராந்திய ஆட்சி அதிகாரிகள் மேற்குலகிடமிருந்து மேலும் இராணுவ உதவிகளை கோரியிருந்தனர். முன்னதாக பாக்தாத்துக்கு வடகிழக்காக உள்ள ஜலாவ்ல நகரை ஐஎஸ் ஆயுதாரிகள் கைப்பற்றியிருந்தனர். அதேபோல அமெரிக்க விமானப்படை தாக்குதல்களின் துணையுடன் ஐஎஸ் இயக்கத்தின் பிடியில் இருந்த இரண்டு நகரங்களை குர்திஷ் படையினர் மீள கைப்பற்றியுள்ளனர். இதனிடையே சிரியாவிலும் ஈராக்கிலும் இஸ்லாமிய கிளர்ச்சியாளர்களுடன் சேர்ந்து போரிட்டார்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் அல்பேனிய இனத்தவர்கள் 40 பேரை கொசோவோ போலீசார் கைது செய்துள்ளனர். விரும்பிச் செல்லும் போராளிகளை சேர்க்கும் நடவடிக்கைகளை முறியடிப்பதற்காக கொசோவாவில் நடந்திருக்கின்ற மிகப்பெரிய தேடுதல் நடவடிக்கையில் பெருமளவு வெடிபொருட்களும் ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர்.
சிரியாவின் கிழக்கு பகுதி நகரான தீர் எசாரில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பழங்குடி இனத்து ஆடவர்கள் அனைவரையும் தம்மிடம் ஒப்படைக்குமாறு தீவிரவாத இஸ்லாமிய குழுவான இஸ்லாமிய தேசம் உத்தரவிட்டுள்ளது என்று செயல்பாட்டாளர்கள் கூறுகிறார்கள். அந்த தீவிரவாதிகள் குறிப்பிட்ட அந்த பழங்குடி இனத்தைச் சேர்ந்த 20 பேரை கொலை செய்துள்ளனர் என்றும் இருவரை சிலுவையில் அறைந்துள்ளனர் என்றும் மனித உரிமைகளுக்கான சிரியன் அப்சர்வேட்டரி எனும் அமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் கிழக்கு டீர் எசார் பகுதி பழங்குடியினர் இஸ்லாமிய தேசத்தைச் சேர்ந்தவர்களை பல நகரங்களிலிருந்து விரட்டி அடித்திருந்தனர். தமது அமைப்புக்கு ஆதரவு தெரிவிக்க மறுத்த எதிர்த்தரப்பு கிளர்ச்சி படையிடமிருந்து ஆயுதங்களையும் இஸ்லாமிய தேசத்தினர் கைப்பற்றியுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன.
நைஜீரியாவில் எபோலா வைரஸ் தாக்கியிருக்கின்ற 10 பேர் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் கூறுகின்றார். மிகப்பெரிய நகரான லாகோஸில் இவர்கள் அடையாளம் காணப்பட்டதாக அமைச்சர் ஒனேபுச்சி சூக்கு கூறினார்.
லாகோஸ்
விமான நிலையத்தில் மயங்கி விழுந்து பின்னர் உயிரிழந்த லைபீரிய அமெரிக்க மருத்துவருடன் தொடர்பில் இருந்துள்ளவர்களை இப்போது நோயாளிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அந்த மருத்துவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவ தாதிதான் கடைசியாக அடையாளம் காணப்பட்ட எபோலா நோயாளி. இதனிடையே சியரலியோன், லைபீரியா, கினி ஆகிய நாடுகளிலிருந்து வரும் சகல விமானங்களையும் ஐவரிகோஸ் தடை செய்திருக்கிறது.
புருனே தமது அதிகாரப்பூர்வ அகராதியில் ஆயிரக்கணக்கான இந்தோனேசிய வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளதன் மூலம் கலாச்சார திருட்டை செய்துள்ளது என்று இந்தோனேஷியா குற்றம் சாட்டியுள்ளது. இந்தோனேஷிய மூலத்தை கொண்ட 62,000 வார்த்தைகளை புரூனே அரசு தமது அகராதியில் சேர்த்துள்ளது என்றும், அவை தமது நாட்டு மூலத்தை கொண்டவை என்பது அந்த அகராதியில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் இந்தோனேஷிய கலாச்சார அமைச்சகம் கூறுகிறது. அப்படியான திருத்தங்கள் செய்யப்படும் வரை அந்த அகராதியை வெளியிடுவதை புரூனே நிறுத்த வேண்டும் என்றும் இந்தோனேஷியா கூறியுள்ளது.
செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். மன்னார் மாவட்டத்தில் சுமார் 140,000 அதிகமானவர்கள் காணாமல் போனதாக முன்பு கூறப்பட்டாலும், இதுகுறித்து விசாரிப்பதற்காக ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு அங்கிருந்து 312 முறைப்பாடுகளே வந்திருப்பதாக அந்த ஆணைக்குழுவின் தலைவர் இன்று தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான செய்திகளை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
மன்னார் மாவட்டத்தில் 147,000 பேர் காணாமல் போயிருப்பதாக சில சில சமயங்களில் கூறப்பட்டிருக்கின்ற போதிலும், காணாமல் போயிருப்பவர்கள் பற்றி விசாரணை செய்வதற்கான ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு அங்கிருந்து 312 முறைப்பாடுகளே கிடைத்திருப்பதாக அந்த ஆணைக்குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பரணகமா அவர்கள் மடு பிரதேச செயலகத்தில் செய்தியாளர்களிடம் இன்று தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை வடமாகாணத்தில் 3,300 பேர் காணாமல் போயிருப்பதாக பிரஜைகள் குழுவினர் தங்களுக்கு தெரிவித்திருந்ததாகவும், ஆனால் அந்த அளவிற்கு பொதுமக்களிடமிருந்து தமக்கு முறைப்பாடுகள் கிடைக்கவில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவர் வெளியிட்டுள்ள இந்த கருத்துக்களை மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை இமானுவேல் ஜெவமாலை அவர்கள் மறுத்துரைத்திருக்கின்றார். ஆணைக்குழுவின் இந்த கூற்று அர்த்தமற்றது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மன்னார் மாவட்டத்தில் காணாமல் போயிருப்பவர்கள் தொடர்பில் 4 ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணைகளை நடத்தியிருக்கின்றது. இறுதி நாளாகிய இன்று மடு பிரதேச செயலகத்தில் இந்த விசாரணை நடைபெற்றது. விசாரணையின் முடிவில் செய்தியாளர்களிடம் ஆணைக்குழுவின் தலைவர் கருத்து வெளியிட்டார்.
மன்னாரம் பிரதேசம் தம்பிகர்மா ஹட்டகூட் எந்த விதத்தை புனாயங்க தம்பிகர்மன் 150 பெம்மில்ல அப்படியே பெம்மிலி விமிசுவா மியானுவா பெனியானுவா.
மன்னார் மாவட்டத்திலிருந்து காணாமல் போனவர்கள் தொடர்பில் ஆணைக்குழுவுக்கு கிடைத்துள்ள முறைப்பாடுகளின்படி விசாரணைக்கு அழைக்கப்பட்டவர்களில் 150 பேர் கடந்த 4 இந்த ஆணைக்குழுவின் முன்னால் தோன்றி சாட்சியம் அளித்திருக்கின்றார்கள். இந்த ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ள ஆணையின் பிரகாரம் சாட்சியம் அளித்தவர்கள் விடுத்துள்ள கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்கும் என்று பொதுமக்கள் நம்பிக்கை கொண்டிருப்பதையே இது காட்டுகின்றது. சில சில நேரங்களில் மன்னார் மாவட்டத்திலிருந்து 147,000 பேர் காணாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அங்கிருந்து எங்களுக்கு 312 முறைப்பாடுகள் மாத்திரமே கிடைத்திருந்தன. வடமாகாணத்தில் 3,300 பேர் காணாமல் போயிருப்பதாக பிரஜைகள் குழுவினர் எங்களிடம் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் பொதுமக்களிடம் இருந்து அந்த அளவுக்கு முறைப்பாடுகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. எங்களுக்கு கிடைத்துள்ள முறைப்பாடுகளின் எண்ணிக்கையும் சர்வதேச செஞ்சிலுவை குழுவினருக்கு கிடைத்துள்ள காணாமல் போனோர் தொடர்பான எண்ணிக்கையும் சமமாக இருக்கின்றது என்றார் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பரணகமா அவர்கள். மன்னார் பிரஜைகள் குழு தலைவர் அருட்தந்தை இமானுவேல் ஜெவமாலை அவர்களுடைய தொடர்பு கொண்டு இது பற்றி நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் என கேட்டேன்.
40,000 பேர் காணாமல் யாருமே சொல்லு ஆதரவு இல்ல. அதாவது அரசாங்க பதவியின்படி 300,000 பேர் இருந்திருக்காங்க, 300,000 பேர் உள்ள வந்திருக்காங்க. ஆகவே இதுல கூட்டி காட்சி பார்த்தா அதுல மிச்சம் 140,000 பேர் காணாமல் இருக்கு. பேர் இருக்காங்க இங்க சேர்க்கப்பட்டிருக்கு. மன்னார் மாவட்டம் 40,000 பேர் காணாம போனாக சொல்லி சொல்லப்பட இல்ல எங்கேயும். இரண்டாவது வந்து வடக்கு மாகாணத்திலிருந்து 3,300 கொடுத்திருக்கோம். ஆனா அவங்களுக்கு கொடுத்த கடிதத்துல நாங்க சொல்லியிருக்கோம் இது காணாம போனாக்க ஒரு கொஞ்சம் பேர் தான் தர முடிய இன்னும் ஏராளமாக இருக்கிறாங்க என்று சொல்லி அவங்களுக்கு கொடுத்த கடிதத்துல நாங்க தெளிவா கொடுத்திருக்கோம். வியாபாரம் போய் அவங்க விண்ணப்பங்கள் அவங்க கையெழுத்தோட நாங்க கொண்டே கொடுத்தாங்க. அதான் 3,300 பொதுமக்கள் இருந்து முறைப்பாடு நாங்களோட சார்பாக நாங்களோட கொடுத்துறாங்க. ஆக்கள் கட்டி உங்களுக்கு கொடுக்க போறோம் சொல்லிதான் நாங்க கொடுத்துறாங்க.
3,300 பேர் வடமாகாணத்திலிருந்து காணாமல் போயிருக்கிறாங்க என்றால் ஆணைக்குழுவுக்கு முன்னால சாட்சியம் அளித்தவருடைய எண்ணிக்கை வந்து குறைவாத்தான் இருக்கு.
மக்கள்கிட்ட சொன்னதுதான் மக்களை சொன்னது இப்படி சாட்சியம் அழிங்க சொல்லி முதலாவது அவங்க எல்லாரையும் வாங்கன்னு சொல்லல பேர் அனுப்பின ஆக்கள் மாத்திருந்தான் அவர்களுக்கு விசாரணை நடத்தி சொன்னாங்க தெளிவாக. இவங்க அனுப்பின கடிதங்கள் முதலாவது போய் சேர்ந்திருக்கா சேர்ந்திருக்க இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறி. இரண்டாவது வந்து அவர்கள் எல்லா இடமும் சொல்லி சொல்லி கலைஞ்சி போயும் உள்நாட்டு விசாரணைகளை மக்களுடைய நம்பிக்கை இல்லாத தன்மையை தான் காட்டுது ஒழிய மக்களுக்கு பிரச்சனை இருக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவங்களா வருவாங்க வேற யாரும் ஆயத்தப்பட தேவையில்லை. அப்ப அவங்க அப்படி சொல்வது மிகவும் பிழையான காரியம்
என்றார் மன்னார் பிரஜைகள் குழு தலைவர் அருட்தந்தை ஜெவமாலை அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையில் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட காணாமல் போனோர் நிலை குறித்த விசாரணை கமிஷனில் ஏற்கனவே தான் நியமித்திருந்த 3 மேற்குலக வல்லுநர்களை தவிர மேலும் 3 சர்வதேச வல்லுநர் நியமிக்கப் போவதாக செய்திகள் அப்போதே வந்தன. இதில் ஒருவர் இந்தியாவின் டெஹ்ராடூனில் இருந்து செயல்படும் கிராமப்புற வழக்குகள் மற்றும் உரிமைகள் மையம் என்கிற தன்னார்வ மனித உரிமை குழுவின் நிறுவனர் ஹவ்தாஷ் கௌஷல். இந்த நியமனத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துவிட்டதா, அந்த நியமனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கௌஷல் அவர்களிடம் தொடர்பு கேட்டார்
மணிவண்ணன்.
என்னை சுமார் 15 நாட்களுக்கு முன்னர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசினார். அதன் பிறகு இந்தியாவின் உளவுத்துறை என்னிடம் தொடர்பு கொண்டு இலங்கை அரசு என்னை இந்த குழுவில் ஒரு உறுப்பினராக நியமிக்க எண்ணியிருப்பதாக கூறியது. பிறகு இந்த வாரம் இந்த முடிவை இலங்கை அரசு கெசட்டில் அறிவிப்பாக வெளியிடப் போவதாக இலங்கை அரசிடமிருந்து தகவல் வந்தது. எனவே என்னிடம் அதற்கு சம்மதம் கேட்டார்கள். நான் அதற்கு சம்மதம் தந்துவிட்டேன் என்றார் கௌஷல். இந்த குழுவிலே நீங்கள் நியமிக்கப்பட உங்களது பின்னணி என்ன, இலங்கை பிரச்சனையில் முன்பு செயல்பட்டிருக்கிறீர்களா அல்லது இலங்கை ஜனாதிபதியை தெரியுமா என்று கேட்டதற்கு பதிலளித்த கௌஷல்,
'1999
நாங்கள் இந்திய தேசிய மனித உரிமை ஆணையத்துடன் இணைந்து ஒரு சர்வதேச கருத்தரங்கு ஒன்றை நடத்தினோம். அப்போது மஹிந்த ராஜபக்ஷ தொழில் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர், அவர் மட்டுமல்ல சார்க் நாடுகளின் பிற அமைச்சர்களும் என்னுடன் என்னுடைய இந்த கிராமப்புற வழக்குகள் மற்றும் உரிமைகள் மையம் என்ற தன்னார்வ அமைப்பு நடத்திய இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டார்கள். என்னுடைய இந்த அமைப்பு 1970 தொடங்கப்பட்டது. கொத்தடிமைகள் உரிமைகள் போன்ற பல பிரச்சனைகளில் போராடி இருக்கிறோம். இதன் விளைவாக கொத்தடிமைகள் முறை ஒழிப்புச் சட்டம் போன்றவை கொண்டுவரப்பட்டன. இந்த 1999 நடைபெற்ற கருத்தரங்கில் மஹிந்த ராஜபக்ஷ கலந்து கொண்டார். அதிலே அவர் ஒரு உரையையும் ஆற்றினார் என்றார் கௌஷல். இலங்கை பிரச்சனை குறித்து உங்களுக்கு போதிய புரிதல் இருக்கிறதா என்று கேட்டதற்கு பதிலளித்த அவர், ஆமாம், எனது இந்த அமைப்பு நடத்திய 10 மனித உரிமை வகுப்பு ஒன்றில் இலங்கையிலிருந்து பல மாணவர்கள் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணத்திலிருந்து கூட பலர் கலந்து கொண்டனர். இலங்கையிலே தற்பொழுது நாடாளுமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினராக இருக்கும் ரங்கா கூட இதில் கலந்து கொண்டிருக்கிறார் என்றார் கௌஷல். இலங்கை அரசு ஏற்கனவே இதுபோன்ற விசாரணை கமிஷன்களை நியமித்து அவை எந்த ஒரு தீர்வையும் காணாத நிலையில் இந்த கமிஷன் மட்டும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு கண்டுவிடும் என்று எப்படி நம்புகிறீர்கள் என்று கேட்டதற்கு பதிலளித்த கௌஷல்,
And because of the fact he knows that we are not easy to be cowed down. This is one. Second, but we should give some leverage also.
நான் 100% நிச்சயமாக இருக்கிறேன். ஏனென்றால் எங்களை எளிதில் மிரட்டி பணிய வைக்க முடியாது என்று அவருக்கு தெரியும். இது ஒரு விஷயம். இரண்டாவதாக, நாம் அரசுக்கும் செயல்பட இடமளிக்க வேண்டும். அதை கண்டிப்பது மட்டும் போதாது, அமைதியை கொண்டு வரவும் உதவ வேண்டும் என்றார் அவர். ஐநா மன்ற மனித உரிமை கவுன்சில் ஏற்கனவே இலங்கை மீது போர்க்காலத்தில் நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் விஷயத்தில் விசாரணைகளை அறிவித்திருக்கும் நிலையில் அதற்கு எதிர்ப்பாகவே அதை சரிக்கட்டவே இந்த காணாமல் போனோர் விசாரணை கமிஷனில் சர்வதேச மனித உரிமை ஆர்வலர்களை நியமித்திருக்கிறது என்ற விமர்சனங்கள் எழுந்திருப்பது பற்றி கேட்டதற்கு பதிலளித்த கௌஷல், இல்லை, எல்லோருக்கும் அவர்களது கருத்துக்களை சொல்ல உரிமை இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் சொல்வதை எல்லாம் கேட்கும் கிளிப்பிள்ளைகளாக இந்த புதிய உறுப்பினர்கள் இருக்க மாட்டார்கள் என்றார் அவர். ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு நீங்கள் நெருக்கமானவராக இருப்பதால் இந்த விசாரணையில் நீங்கள் அவரது நலன் சார்ந்து செயல்படுவீர்கள். எனவே உங்களுக்கு இதில் ஒரு முரண்பாடான அக்கறை, கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் என்ற விமர்சனம் எழலாம் அல்லவா என்று கேட்டதற்கு பதிலளித்த கௌஷல்,
In the Jaffna.
நான் மஹிந்த அவர்களுக்கு மட்டும் நெருக்கமானவன் இல்லை, இதில் பாதிக்கப்பட்ட யாழ்ப்பாண தமிழர்களுக்கும் நெருக்கமானவன். இதில் விடுதலை புலிகளால் பாதிக்கப்பட்ட தமிழர்களும் இருக்கிறார்கள். புலிகளும் தமிழர்களது உரிமைகளை பல சந்தர்ப்பங்களிலே பறித்திருக்கிறார்கள். எனவே இந்த விஷயத்தில் இரண்டு பக்கங்கள் உண்டு, அவை இரண்டும் எனக்கு தெரியும் என்றார் கௌஷல்.
இந்தியாவின் கிராமப்புற வழக்குகள் மற்றும் உரிமைகள் மையம் என்கிற மனித உரிமை குழுவின் நிறுவனர் அவ்தாஷ் கௌஷல். தமிழகத்தின் தடுப்பு காவல் சட்டமான குண்டர் தடுப்பு சட்டத்தில் பெரும் மாற்றங்களை கொண்டு வரும் மசோதா ஒன்றை இன்று திங்களன்று தமிழக அரசு சார்பில் மாநில சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் சாதக பாதகங்களை அலசுகிறார் சங்கீதா ராஜன்.
தமிழகத்தின் தடுப்பு காவல் சட்டமான குண்டர் தடுப்பு சட்டத்தில் பெரும் மாற்றங்களை கொண்டு வரும் மசோதா ஒன்றை இன்று திங்களன்று தமிழக அரசு சார்பில் மாநில சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒரே ஒரு குற்றத்தை மட்டும் புரிந்தவர்களை கூட ஒரு ஆண்டு காலம் வரை தடுப்பு காவலில் வைக்கும் அதிகாரம் காவல்துறையினருக்கு அளிக்கப்படுகிறது. அந்த மசோதாவின் மற்ற திருத்தங்களின்படி சைபர் கிரைம் எனப்படும் இணைய குற்றங்கள் புரிபவர்களும் பாலியல் குற்றங்கள் புரிபவர்களும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்படுவார்கள் என்று தமிழக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த புதிய மாற்றங்கள் அமல்படுத்தப்பட்டால் தற்போது நடைமுறையில் உள்ள குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் தொடர்ந்து குற்றம் புரியும் பழக்கம் உடையவர்கள் கைது செய்யப்படும் முறை மாறி பொது ஒழுங்கிற்கு பாதிப்பு ஏற்படுத்துவதாக கருதப்படும் குற்றத்தை ஒருவர் ஒரே ஒரு முறை புரிந்தால் கூட அந்த சந்தேக நபர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்படாத சந்தேக நபர்களை குண்டர் சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைப்பது என்பது தனிநபர் சுதந்திரத்தை பாதிப்பதாகும் என்று தெரிவிக்கும் மனித உரிமை செயற்பாட்டாளரும் வழக்கறிஞருமான சுதா ராமலிங்கம், தடுப்பு காவல் சட்டங்களால் குற்றங்கள் குறைவதாக எந்த புள்ளி விவரங்களும் கூறவில்லை என்றும் கூறுகிறார்.
குண்டர் தடுப்பு சட்டங்கிறது வந்து விசாரணை இல்லாமல் ஒரு வருட காலம் வரை ஒருவரை குற்றம் முயற்பக்கூடியவர் இவர் இன்னும் திருப்பி திருப்பி குற்றங்களை கமிட் பண்ணலாம் அப்படிங்கறத நிப்பாட்டுறதுக்காக காவலில் அதாவது ஜெயில வச்சிருக்கலாம். ஸோ ஒருவர் குற்றவாளின்னு நிரூபிப்பதற்கு முன்பே கூட ரிப்பீட்டட் அஃபெண்டராக இருந்தால் அவரை தடுப்பு காவலில் வைப்பதற்கான ஒரு சட்டம் தான் இது. மக்கள் சீருரிமை கழகத்தை சார்ந்தனா மக்கள் சீருரிமை கழகம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, யார் ஒருவரையுமே இந்த குண்டர் தடுப்பு சட்டத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. பீப்புளுடைய இண்டிவிஜுவல் லிபர்ட்டியை கம்ப்ளீட்டா கட் பண்ணக்கூடிய ஒன்று இது. ஒருவர் வந்து குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் அவருக்கு தண்டனை அளிக்கப்பட வேண்டும். இது வந்து காவல்துறையினர் யார ஒரு வேணுமென்றாலும் சந்தேகத்தின் பேர்ல ரெண்டு மூணு வழக்குகளை தொடுத்து விட்டு அவர்களை அந்த ஜெயில கொண்டு போய் போடுறதுக்கான ஒரு வழிமுறை இதனால வருது. அதனாலதான் இது வந்து வேண்டாத ஒன்று என்று சொல்கிறோம்
என்றார் மனித உரிமை செயற்பாட்டாளரும் வழக்கறிஞருமான சுதா ராமலிங்கம். சைபர் கிரைம் எனப்படும் கணினி மற்றும் இணைய வழி குற்றங்களை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கொண்டு வருவது தொடர்பில் பல இணைய ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். சமூக வலைதளங்களில் ஒருவரை பற்றி அவதூறு விளைவிக்கும் கருத்துக்களை பதிவு செய்வதிலிருந்து இணையம் மூலம் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் நிதி ஆதாரங்களை பாதிப்பது வரையிலான பல வகையான இணைய குற்றங்களையும் சைபர் கிரைம் என்றே அழைப்பார்கள். எனவே இணைய குற்றம் அல்லது சைபர் கிரைம் என்பதற்கான தெளிவான வரையறை ஒன்று இல்லாத நிலையில் இந்த புதிய சட்ட திருத்தம் அந்த சட்டத்தை காவல்துறை துஷ்பிரயோகம் செய்வதற்கான வாய்ப்புகளையே உருவாக்கும் என்று கூறுகிறார் இந்திய இணைய சமூகம் என்ற அமைப்பின் தலைவர் வி ராஜேந்திரன்.
செல்போன் அல்லது கம்ப்யூட்டர் அல்லது நெட்வொர்க் உபயோகப்படுத்தி இருந்தால் எந்த ஒரு சாதாரண குற்றத்தை கூட சைபர் கிரைம்ங்கிற அந்த கேட்டகரியில கொண்டு வந்துடலாம். சைபர் கிரைம்ங்கிற டெஃபினேஷனே கிளியராக இல்லாத போது சைபர் கிரைம்னு தனியாக ஒரு போலீஸ் தனியாக ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது, தனியாக ஒரு கோர்ட்டு கிடையாது, விமன் கோர்ட்டு லோக் அதாலத்த மாதிரி தனியாக ஒன்றும் கிடையாது. அப்படி இல்லாத போது தனியாக கூண்டாஸ் கொண்டு வர்றது போலீஸ்க்கு ஜாஸ்தி அதிகாரங்களை கொடுக்குற மாதிரி தான் வரும். அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக சொல்லப்போனாக்க இதில் துஷ்பிரயோகங்கள் ஜாஸ்தி இருக்குமோனு கொஞ்சம் பயமாக இருக்குது இதில்
என்றார் இந்திய இணைய சமூகம் என்ற அமைப்பின் தலைவர் வி ராஜேந்திரன்.
சங்கீதா ராஜன். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீன் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம்.
அடுத்து இந்திய செய்தி ஒன்று. இந்தியாவின் மத்திய மாநில அரசுகளிடமிருந்து போதிய உதவிகள் கிடைத்தால் பாட்டம் ட்ராலர்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் இழுவை வலையை பயன்படுத்தி இந்திய இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடிப்பதை படிப்படியாக குறைத்துக் கொள்ள தமிழக மீனவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதுபற்றி இந்திய தேசிய மீனவர் பேரவையின் தலைவர் இளங்கோவிடம் மேலதிக விவரங்களை கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
இலங்கை இடைப்பட்ட கடற்பகுதியில் மீன்பிடிப்பு சம்பந்தமான பிரச்சனையை நிரந்தரமாக தீர்த்து வைக்கவதற்கான ஆலோசனைகளை மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எங்களிடம் கேட்டிருந்தார்கள். பல்வேறு ஆலோசனைகள் நாங்கள் தெரிவித்தோம். அதில் குறிப்பாக ஒரு ஆலோசனை, இந்த இரண்டு நாட்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் மீன்பிடிக்கக்கூடிய அந்த 6 மாவட்ட மீனவர்கள் குறிப்பாக பாட்டம் ட்ராலிங் என்று சொல்லக்கூடிய அந்த விசைப்படகு மீன்பிடி தொழில் ஈடுபட்டுள்ள மீனவர்களை இந்திய ஆழ்கடல் பகுதிக்கு மாற்றி அமைப்பதற்கு மத்திய அரசு மானியத்துடன் கூடிய கடனுதவி வழங்க வேண்டும். அப்படி வழங்குவதன் மூலமாக நாங்கள் மாற்றுத் தொழிலை படிப்படியாக சென்று ஆழ்கடலுக்கு செல்வதன் மூலம் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும் என்ற ஆலோசனையை நாங்கள் அவர்களிடம் முன்வைத்தோம். இந்த ஆலோசனை நான் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களிடமும் கலந்து பேசி இந்த ஆலோசனை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வேன் என்று வாக்குறுதி அளித்தார்கள்.
நீங்கள் வந்து மத்திய அமைச்சரை சந்தித்து உங்க தரப்பு பிரச்சனையை சொல்லி அதற்கு மாற்று உபாயம் கேட்பது, மத்திய அமைச்சர் உங்களுக்கு உதவிகளை செய்கிறேன் என்று வாக்குறுதி கொடுப்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் இழுவை வலை பயன்படுத்துவதை இல்லை அதை படிப்படியாக குறைப்பது என்று நீங்கள் எடுத்திருக்கின்ற அந்த முடிவு வந்து உங்களுக்கு வேணால் சமாதானம் அளிப்பதாக இருக்கலாமே ஒழிய அது இலங்கை மீனவர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துமா, அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை அளிக்குமாங்கிற இந்த கேள்வி இருக்குதானே, அவங்களுக்கு என்ன சமாதானம் சொல்ல போறீங்க?
இந்த பிரச்சனையை கொழும்புவில் நடந்த பேச்சுவார்த்தையின் போது அவர்கள் தெரிவித்தார்கள். அவர்கள் அந்த சமாதானம் அடையாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் நாங்கள் அவர்களுக்கு விளக்கமாக எடுத்து சொல்லி நாங்கள் படிப்படியாக மாற்றுத் தொழிலுக்கு மாறி சென்று விடுகிறோம், அப்போது செல்லும் போது இங்கே வரமாட்டோம், 3 காலம் அவகாசம் கொடுங்கள் சொன்னோம். அந்த ஆலோசனையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் எங்களுடைய இந்த வாக்குறுதிகள் நாங்கள் நிறைவேற்றப்படுவதற்கான உத்தரவாதம் அவர்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அந்த உத்தரவாதம் சரியான முறையில் கொடுக்கப்பட்டால் இலங்கையில் உள்ள அந்த தமிழ் மீனவர்களும் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இழுவுகளை படிப்படியாக நிறுத்திக் கொள்ளப்பட வேண்டும்.
மத்திய அரசு தரப்பிலிருந்து ஆழ்கடல் மீன்பிடிக்கு செல்வதற்கு நீங்கள் கேட்டுள்ள உதவிகளில் ஏதாவது ஒரு காலகட்டத்திற்குள் செய்து கொடுப்பதாகவோ அல்லது அதற்கான ஒரு வரையறை அல்லது கால அட்டவணையை தயார்படுத்தி கொடுப்பதாக அவர் உறுதி அளித்தார் உங்ககிட்ட?
இந்த ஆலோசனை முன்வைக்கப்பட்ட போது இந்திய மத்திய அரசுக்கு இதற்கான ஒரு நிதி உதவி என்பது மிக குறைவான நிதி உதவி தான், அது செய்து தர இயலும். அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துவது என்பதற்கான ஆலோசனைகள், அதற்கான திட்டங்களை நீங்கள் அறியுங்கள் என்று பதிற்குரிய ராதாகிருஷ்ணன் அவரிடம் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் அவர்கள் தெரிவித்திருப்பதாக எங்களிடம் சொன்னார். இன்னும் ஒரு வார காலத்தில் மீண்டும் எங்களை அவர் அழைத்து இதற்கான திட்டங்களை பற்றியெல்லாம் தெளிவாக ஆராய்ந்து அறிந்து அதை மத்திய அமைச்சரிடம் சமர்ப்பித்து இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான முன்முயற்சிகளை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அது சம்பந்தமாக வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் பேசியிருக்கிறார். இது சம்பந்தமாக பாரத பிரதமர் அவரிடம் கலந்து பேசியிருப்பதாகவும் அவர் எங்களிடம் தெரிவித்தார். அப்பொழுது மாற்று தொழிலுக்கு மாறக்கூடிய ஒரு மனநிலை சுமார் 50% மீனவர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே மத்திய அரசும் மாநில அரசும் இதில் முனைப்பு காட்டி இந்த மாற்று வழிக்கான கடன் உதவிகளை மானியத்தோடு தந்தால் ஒரு 50% பேர் உடனடியாக ஏற்றுக்கொள்வதற்கும் மற்றவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் மனம் மாறி திட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் நன்றாக வாய்ப்பு இருக்கிறது என்பது எங்களுக்கு இப்போது கிடைத்திருக்கக்கூடிய உண்மையான உணர்வு.
உங்களுடைய கோரிக்கைகள் வேண்டுகோள் எல்லாம் மத்திய மாநில அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் எவ்வளவு விரைவாக தமிழக புதுச்சேரி மீனவர்கள் இழுவை வலை பயன்பாட்டை நிறுத்துவீர்கள்?
தமிழகத்தினுடைய தற்போதைய மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இதுவே மத்திய அரசு நிதி உதவி செய்து ஒரு சிறப்பு திட்ட நிதி உதவியாக சுமார் ஒரு 500 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி உதவி செய்தால் தமிழக அரசும் புதுச்சேரி அரசும் இந்த திட்டத்தை விரைவாக செயல்படுத்த இயலும். அப்படி செயல்படுத்த அவர்கள் கணக்கெடுத்து அந்த பணியை இப்போது உடனடியாக திட்டமிட்டு தொடங்கினால் 6 காலத்தில் அந்த திட்டம் செயல்பட தொடங்கி 3 முழுமையாக அனைத்து விசைப்படகுகளும் மாற்று திட்டத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது.
இந்திய தேசிய மீனவர் பேரவையின் தலைவர் இளங்கோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக. விளையாட்டரங்கம் தயாரித்து வழங்குகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் அண்மையில் நடந்து முடிந்த 20th காமன்வெல்த் விளையாட்டு விழாவின் போது விளையாட்டுத்துறை அமைச்சர்களுக்கு இடையிலான கருத்தரங்கு ஒன்று நடந்தது. 30 போருக்கு பின்னர் இலங்கை அரசாங்கம் விளையாட்டுத்துறை ஊடாக இனங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முனைவதாக இலங்கை அமைச்சர் மகிந்தானந்த அலத்கமகே இந்த கருத்தரங்கில் விளக்கம் அளித்திருந்தார். வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் விளையாட்டு உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்து விளையாட்டு வீரர்களை அடையாளம் கண்டு ஊக்குவித்து வருவதாக 71 அணிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற உலக விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மத்தியில் இலங்கை அமைச்சர் பெருமைப்பட்டுக் கொண்டார். வடக்கு கிழக்கில் விளையாட்டுத்துறையை அரசாங்கம் எப்படி ஊக்குவித்து வருகிறது என்று தமிழோசைக்கு தெளிவுபடுத்துமாறு விளையாட்டுத்துறை அமைச்சரை கிளாஸ்கோவில் விளக்கம் கேட்டிருந்தேன்.
தேந்தி ராஜ் அப்படி கீபுதே தமாய் இமே தருணியாங் சம்பந்தக்கிறக்க நான் வடப்பில்லாக்கிறான் தேந்தி அப்படி உலகத்தை கிரீடாவும்
முன்னாள் போர் வலயங்களைச் சேர்ந்த இளைஞர்களை உள்வாங்கிக் கொண்டு வேலைத்திட்டம் ஒன்றை தொடங்குமாறு அரசாங்கம் எங்களை கேட்டுக்கொண்டது. அதற்காக நாங்கள் தேர்ந்தெடுத்த வழிமுறைதான் இந்த விளையாட்டுத்துறை. நாங்கள் வடக்கு கிழக்கு பகுதிக்கு சென்று கிராம மட்டங்களில் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி திறமையான விளையாட்டு வீரர்களை தேர்ந்தெடுத்து பெரும் வேலை திட்டங்களை நிறைவேற்றியிருக்கின்றோம். கடந்த காலங்களில் இந்த நாட்டு சனத்தொகையில் 2/3 தான் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டனர். தெற்கில் உள்ளவர்கள் விளையாடுகின்ற போது வடக்கில் இருந்தவர்களால் அது முடியாமல் போனது. ஆனால் வடக்கில் மிகவும் திறமையான விளையாட்டு வீரர்கள் இருந்தார்கள் என்றார் இலங்கை விளையாட்டுத்துறை அமைச்சர் மகிந்தானந்த அலுத்கமகே. இம்முறை கிளாஸ்கோ விளையாட்டு விழாவில் 104 விளையாட்டு வீர வீராங்கனைகள் இலங்கையிலிருந்து கலந்து கொண்டிருந்தனர். மேலதிகமாக 45 விளையாட்டுத்துறை அதிகாரிகளும் இங்கு வந்திருந்தனர். ஆனால் இவர்களில் வடக்கு கிழக்கு பிரதேசங்களைச் சேர்ந்த தமிழ் பேசும் விளையாட்டு வீர வீராங்கனைகள் எவரையும் காண கிடைக்கவில்லை. இது பற்றி அமைச்சரிடமே கேட்டேன். அதற்கு தமிழிலேயே பதில் கூறினார் இலங்கை விளையாட்டுத்துறை அமைச்சர் மகிந்தானந்த அலுத்கமகே.
இப்போ உங்களுக்கு தெரியும், போட காலத்தில் அந்த ஏரியாவிலெல்லாம் யுத்தம் இருந்தாச்சு. அதோடு அவங்க அங்கே இருக்கிற நல்லா விளையாடுற இளைஞர்களுக்கு தேசிய மட்டமுக்கு வர இல்லாமல் போனேன். இப்போ தான் நாங்கள் போயிட்டு அந்த ஏரியாவில் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொரு 4 கொமன்வெல்த்தும் ஏசியம் வரப்போக்கெல்லாம் முக்கியமாக அவங்க வருவார். இப்போ இந்த பயணம் நாங்கள் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் செஞ்சாச்சு. இந்த பயணம் யாழ்ப்பாணமில் தான் கிரிக்கெட்டில் ஃபைனல்ஸ் வந்து, அதோட பெட்டிக்லோவில் தான் ஃபுட்பாலில் ரன்னர் அப் வந்து, அதோட நெட்பால் வந்து நம்பர் 1 வந்து யாழ்ப்பாணம். இப்போ ஆட்கள் வருது வரப்போகுது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீமில் ஏ டிவிஷனில் யாழ்ப்பாணமில் 3 இளைஞர்கள் விளையாடுறது. இப்போ தான் ஆட்கள் வரப்போகுது. ஏன்னா போன காலத்தில் யுத்தம் இருந்தாச்சு. இப்போ இன்னும் 3-4 போனால் எல்லாரும் அதே மாதிரி விளையாடுறதுக்கு வருவார்
என்றார் அமைச்சர் மகிந்தானந்த அலுத்கமகே. இலங்கையில் மற்ற பிரதேசங்களுடன் ஒப்பிடும்போது வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் மக்களின் போக்குவரத்தில் சைக்கிள்கள் முக்கிய சாதனமாக பயன்படுகின்றன. சைக்கிள் ஓட்ட விளையாட்டு வீரர்களை இந்த பிரதேசங்களில் ஊக்குவிக்க நடவடிக்கைகள் ஏதும் எடுக்கப்பட்டிருக்கின்றனவா என்று கிளாஸ்கோ வந்திருந்த இலங்கை சைக்கிள் ஓட்ட விளையாட்டு சம்மேளனத்தின் செயலாளர் சுஜீவன் சேனராத்னவிடம்
கேட்டேன்.
ஓராண்டுக்கு முன்னர் வடக்கில் யாழ்ப்பாணத்திலும் கிளிநொச்சியிலும் 2 சைக்கிள் கழகங்களை நாங்கள் ஆரம்பித்தோம். அவர்களுக்கு சைக்கிள் ஓட்ட போட்டி பயிற்சிகளுக்கான தரமான சைக்கிள்களை நாங்கள் வழங்கியிருந்தோம். திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை ஆகிய மாவட்டங்களிலும் சைக்கிள் ஓட்ட வீரர்களை கண்டுபிடிப்பதற்கான டேலண்ட் சர்ச் ஒன்றை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். நாங்கள் தொடர்ந்து வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் புதிய வீரர்களை கண்டுபிடித்து ஊக்குவிப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். அங்கு வளமையான போக்குவரத்து சாதனமாக பெரும்பாலும் சைக்கிள் தான் இருக்கிறது. அங்கிருந்து நிச்சயமாக நல்ல சைக்கிள் ஓட்ட வீரர்களை எங்களால் கண்டுபிடிக்க முடியும் என்ற நம்பிக்கையில் நீண்டகால வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் என்றார் இலங்கை சைக்கிள் ஓட்ட விளையாட்டுச் சம்மேளனத்தின் செயலாளர் சுஜீவன் சேனராத்ன. முன்னாள் போர் வளையங்களில் விளையாட்டுத்துறை எந்த நிலைமையில் இருக்கிறது என்று வடக்கு மாகாண விளையாட்டுத்துறையின் யாழ் மாவட்ட அதிகாரி MR மோகனதாசிடம் கேட்டேன்.
அரசாங்கம் எல்லாருக்கும் கொடுக்கின்ற அதே, எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா மாவட்டங்களும் கொடுக்கின்ற அதே போல செயல்பாடு செய்யப்படுது. அங்கே சிறுதியில் தர்ணாபுரத்துக்கு என்ன கொடுக்கப்படுகின்றோ அதே போல யாழ் மாவட்டத்துக்கும் அது வரும். அது அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிறது இல்லை. ஆனால் அதுக்கு மேலதிகமாக நாங்கள் எங்களுடைய சில சில ஊக்குவிப்புகளை நாங்கள் செய்ய வேண்டி இருக்கின்றது. அதுதான் குறைவா இருக்கிறது. அந்த ஊக்குவிப்பை வெளிநாட்டில் இருக்கிற நிறுவனங்கள், வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் உதவி செய்து ஊக்குவிப்பாளர்கள் இருந்தால் அது நிச்சயமாக வீரர்களை நிலை கொண்டு வரக்கூடியதா இருக்கும்.
என்ன வகையான ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்னும்
தேவைப்படுகின்றன? சரியான ₹120,000 இல்ல அடுத்த கட்டம் 50,000. ஆனா எங்கள்கிட்ட இருக்கின்றது 3,000-4,000 ஏரோ டைனமிக் சொல்றாரு. அது ஹார்ட்ட கிழிச்சு கொண்டு போகின்ற இருக்கின்றது. சவாலான இது மட்டும் ஒரு ஸ்பைக் வந்து 20,000-30,000. அது எங்களுக்கு 3,000-4,000 ஸ்பைக் தான் பாதிக்கும். அதுக்கு என்ன ப்ரொப்பர் சரியான உபகரணங்கள் அதான் அந்த உபகரணங்கள் கிடைக்கின்ற பட்சத்தில் எங்களை வீரர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த கிட்டத்தட்ட வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறார். அவர்கள் வருகின்ற பட்சத்தில் நிச்சயமாக ஒரு விளையாட்டுத் துறைக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கின்ற சந்தர்ப்பம் இருக்கும் என்றால் அந்த வீரர்களும் நாங்கள் நினைக்கின்ற போல சில இங்கே பயிற்றுவிக்கிறது பலரும் நல்ல வேறாவது இருக்கின்றார்கள். பிரச்சனை அதில் கொடுக்கப்படுற மோட்டிவேஷன் அதில் கொடுக்கப்படுகின்ற இதையெல்லாம் பிரச்சனையா இருக்குது. அதுகளே நாங்கள் தெரியாத முறையில் நிறைவுப்படுத்தி அதுக்கேற்ற முறையில் நாங்கள் நிதிகளை நோக்கி அது ஏற்படுவோமா என்ற நிச்சயமாக எனது அனுபவத்தில் 5-6 வருடங்களுக்கு நல்ல வெற்றிகளை நாங்கள் சாதிக்கக்கூடியதாக இருக்கும்
என்றார் யாழ் மாவட்ட விளையாட்டு அதிகாரி MR மோகனதாஸ்.
விளையாட்டு அரங்கம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. அடுத்து இருக்கும் நேரத்தில் சில தலைப்புச் செய்திகள்.
ஈராக்கின் தற்போதைய பிரதமர் நூரி அல் மாலிகியை புறந்தள்ளி வேறொருவரை நாடாளுமன்றத்தில் உள்ள முக்கிய ஷியா அரசியல் கட்சிகள் பிரதமராக பரிந்துரை செய்திருக்கின்ற நிலையில் புதியவரை அரசு அமைக்குமாறு அதிபர் அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுத்திருக்கிறார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இது இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.